இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசப்படுகிற தேவர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக தேவனே, எங்களை படைத்த தெய்வமே, எங்களை உண்டாக்கிறவரே, எங்களை உருவாக்கிறவரே, எங்களை மீட்டுக் கொண்ட தெய்வமே, உங்கள் படிந்து குறிந்து தொழுகிறோம் ஐயா, தொழுகிறோம். சிலுவையிலே அறையப்பட்ட தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து, உங்களுடைய ரத்தத்துக்கு கிரயமாக எங்களை கொண்டீரே, வெளியேற பெற்று உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே, உங்களுடைய சொந்தமான பிள்ளைகளாக, உங்களுடைய சொத்துக்களாக இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்து உங்க குபகுமையாக ஜீவிக்க கிருபைதாரி கேட்டு கொண்டாடுகிறேன். கர்த்தாவே பேசு, பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு போதி, உயிப்பீங்க, உணர்வடைய பண்ணுங்க, உள்ளார மாற்றங்கள் எங்களுக்கு உண்டாக அருள் பண்ணு. கெட்டுக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வடி கொள்ளுறவங்க நல்ல பிதாவே, ஆமே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மத்தியில் பகுப்பு உண்டாவதாக. இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம், லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 17 அதிகாரம் 11 19 வரை நாம் வாசிக்க கேட்போம்.
பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமேரியா கல்யாண் என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 அல்லவா, மற்ற 9 எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
சரி, ஆண்டவர் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தார். இன்றும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஏனெனில் எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹி வில் நெவர் சேஞ்ச். யெஸ்டர்டே, டுடே, எவர் அண்ட் ஃபார் எவர். வி ஹாவ் அன் அன்சேஞ்சபிள் காட். நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாத தேவன். இயேசு இந்த உலகத்திலே பாபிசத்தில் இருந்த நாட்களிலே அவர் செய்த ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். சரி, இந்த வேத பகுதியில் 10 குஷ்டரோகிகளை பார்க்கிறோம். குஷ்டரோகம் ஒரு பயங்கரமான வியாதி, கொடிய வியாதி. சொல்ல போனால் இன்றைக்கும் விஞ்ஞானத்திற்கு, மருத்துவத்திற்கு குஷ்டரோகம் ஒரு சவாலாகவே இருக்கிறது. அதாவது இன்று வரைக்கும் குஷ்டரோகத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இது ஒரு பயங்கரமான வியாதியாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், எனக்கு தெரிந்திருக்கிற படி, வேதத்தில் பல பாவ சாபங்களுக்கு அடையாளமாக இந்த வியாதி காணப்படுறதை நாம் பார்க்கல. சோ அதை குறித்து நான் போக விரும்பல், அடுவரை சித்தப்படுறார். ஆனால் குஷ்டரோகம் ஒரு பயங்கரமான வியாதி என்பதை நாம் மறந்துட முடியாது. சோ இந்த வியாதி உள்ளவர்கள் சமூகத்திலே சேர்ந்து வாழ முடியாது, சமுதாயத்திலே ஜனகோடு சேர்ந்து ஜீவிக்க முடியாது. இப்படியான கூடுகைகள், கூட்டங்களிலே அவர்கள் வந்து இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் சரீரத்தில் இருந்து, அவர்கள் உடலில் இருந்து ஒரு துர் நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள் அவருடைய கை விரல்களிலே ஊசியால் கொண்டூசியால் குத்துறால் கூட அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. அது மாத்திரமில்லை, அவங்களுடைய நகங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்து போவார். பயங்கரமான ஒரு வியாதி, கொடிய ஒரு வியாதி. எத்தனை ஆண்டுகள் இந்த 10 பேரும் இந்த வியாதியோடு இருந்தார்கள் வேதத்தில் ரெக்கார்ட் ஆகல. ஒருவேளை பல வருஷங்களாக இந்த வியாதியினால் அவர்கள் பாடுபட்டிருக்கலாம். வியாதியின் கொடூரம் அது கொடுமையானது. ஆகவே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில இந்த 10 பேரும் வாழ்ந்திருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பம் இருந்ததாகவோ ஏதாவது இருந்ததாக நாம் பார்க்க முடியல. ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, தள்ளப்பட்ட ஒரு வாழ்வு, சமூகத்தை சமுதாயத்தை விட்டு புறம்பே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதியினால் வேலையும் இல்லை, குடும்பமும் இல்லை, தனித்து விடப்பட்டவர்களாய் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்வு, ஹோப்லெஸ் லைஃப் வாழ்ந்தோடு வந்து பறந்து விட்டோம், வாழ தெரியவில்லை என்று புலம்பி வாழ்க்கையிலே ஒரு நெருக்குமாறு காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோ இப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். சோ இயேசுவிடத்திலே போனால் எப்படியாவது அவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று இவர்கள் தங்கள் உள்ளத்திலே விசுவாசித்தார். சோ விசுவாசித்ததோடு நிற்காமல் அந்த விசுவாசத்தினாலே செயல்பட ஆரம்பித்தார்கள். இயேசுவை தேடி இந்த 10 பேரும் வந்திருக்கிறார். சோ இந்த 10 பேரும் வந்து இயேசுவை தூரத்திலே கண்டு கிட்ட வராமல் தள்ளி நின்று இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூக்குறேன். பொதுவாக குஷ்ட நோய்கள் மனிதர்கிட்ட போக மாட்டார்கள். குஷ்ட நோய்கள் மனுஷர்கள் இலகுல தொடமாட்டார்கள். ஆகவே இவர்கள் தூரத்தில் நின்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். இயேசுவே ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். சோ இப்படி அவர்கள் சத்தமிட்ட போது, கூப்பிட்ட போது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து ஆசரியருக்கு போய் உங்களை காண்பிக்கன்னு சொன்னார். சொஸ்தமாகுங்கள் என்ற ஒரு வார்த்தை இயேசு சொல்லல. இயேசுவே என்று கூப்பிட்ட போது, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது இயேசு உடனடியாக அவங்களை குணமாக்கவில்லை. சில இடங்களிலே இயேசு அற்புதங்கள் செய்த விதங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. சோ இந்த இடத்துல இயேசு அவங்களை உடனடியாக அவர் சுஸ்தமாக்கல அல்லது குணமாக்கல என்று சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பி. சோ நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகிகளாக இருந்தாலும் அவர்கள் ஆலயத்துக்கு வரணும். அவர்களுடைய குஷ்டரோகத்தை குறித்த காரியங்கள் ஆசாரியர்கள் தான் தீர்க்க வேண்டும். ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை ஆலயத்தை சுட்டித்தான் இருந்திருக்கு. என்ன நடந்தாலும் ஆலயத்துக்கு போ, என்ன பண்ணாலும் ஆசாரியத்தில் போ. ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஜனத்தை ஆளுகை செய்கிறார், தேவன் தன்னுடைய ஜனத்தின் மத்தியிலே வீட்டிருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை சகலமும் ஆலயத்தை சுற்றித்தான் இருந்திருக்கிறது. ஆகவேதான் ஒருவனுக்கு குஷ்டரோகம் இருந்தாலும் அவன் எங்கு போகணும்? ஆலயத்துக்கு போகணும். ஆசாரியர் அவரை பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை பார்த்து குஷ்டரோகம் தானா என்பதை கிண்பம் பண்ணி அதுக்கு ஏற்றபடி அவரை நடத்துவதற்குரிய ஒழுங்குமுறைகளை லேவிய ராபகத்திலே ஆண்டவர் இயேசு 13-ம் அதிகாரம் 12-ம் அதிகாரத்திற்குள்ளே பார்த்தால் ஒரு குஷ்டரோகியை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற காரியங்களை, கட்டளைகளை அங்கே கொடுத்திருக்கிறது நாம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. போகட்டும். ஆகவே இந்த குஷ்டரோகிகள் 10 பேரையும் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பிக்கிறார். சோ இப்ப அவர்கள் என்னத்தை தேடி வந்தார்கள், அற்புதத்தை தேடி வந்தார்கள். ஆண்டவர் இயேசு எங்களை குணமாக்குவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தார்கள். ஆனா ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையோ, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கன்னு சொன்னார். இங்க ஒரு காரியத்தை நாம யோசிக்கணும். ஒரு குருடன், ஒரு பறவைக்குடன், அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் சீலோவா குளத்தில் கழுவினார். நான் யோசித்து பார்க்கிறேன், அவனுக்குதான் ரெண்டு கண்ணும் தெரியாது, கண் பார்வையற்ற ஒரு கபோதி, எந்த பக்கமும் அவனுக்கு தெரியாது, எல்லாம் ஒருட்டாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து இன்ன குளத்தில் போய் நீ கழுவண்டா எப்படி அவன் போக முடியும்? சோ அவன் போய் கழுவின போது அவன் பார்வடைந்தான் சொல்லி நாம பார்க்கிறோம். அவன் என்ன செய்திருப்பான், யாரையாவது போய் கேட்டிருப்பான், கெஞ்சி இருப்பான், சத்தம் போட்டிருப்பான், யாரப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எப்படியாவது இந்த சீலோபா குளத்தில் என்னை கொண்டு விடுங்க என்று சொல்லி அவர் உரத்தை சத்தம் போட்டு கெஞ்சி இருப்பான். யாராவது கூட்டிக் கொண்டு போய் அவரை விட்டிருப்பார்கள். அவன் கழுவின போது அவன் அற்புதத்தை பெற்றான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் இயேசு சொன்னது போல அவன் சீலோபா குளத்தில் போய் கழுவி இருக்காவிட்டால் அவனுடைய கண்களில் பார்வை வந்திருக்காது. சோ இயேசுவை தேடிதான் வந்தா. இயேசு அற்புதத்தை செய்கிறார், ஆனால் அவர் சொன்னபடி சீலோவா குளத்தில் போய் கழுவி இருக்காவிட்டால் அவருடைய கண்கள் பார்வையிடறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அதே போல இங்கே நாம பார்ப்பமாக இருந்தால், ஆசாரியருக்கு போய் உங்களை காண்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றார். சோ அதே போல அவர்கள் போகும் பொழுது, ஆசாரியர் தேடி போகும் பொழுது அவர்கள் சுத்தமாறகன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்கிறார். சோ இயேசு சொஸ்தமாக்குவார் என்று இந்த 10 பேரும் விசுவாசித்தாங்க. ஆனால் இயேசு சொன்னது போல ஆசாரியிடத்திலே தங்களை காண்பிக்க அவர்கள் திரும்பி போகாது இருந்திருந்தால் இந்த 10 பேரும் சொத்தமடைய வாய்ப்பில்லை. பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தால், சீரிய தேசத்தின் படைத்தளபதியாக இருந்த நாகுமான் இருக்கின்ற ஒரு மனுஷரை நாம் பார்க்கிறோம். பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி, யுத்த வீரன், தளபதி. ஆனால் பராக்கிரமசாலியாக அந்த மனுஷனுடைய குஷ்டரோகியா இருந்தாலும் சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இஸ்ரவேலுக்கு வந்தா, தீக்கதரிசியை தேடி வந்தா, எலிசா சொன்னாரு யோர்தான் நதியில போய் 7 தரம் முழுகினார். இதை கேட்ட பொழுது அவனுக்கு கோபம் வந்துட்டு, ஏண்டா அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய பொசிஷன், நான் யாரு, என் தேசத்துல நதிகள் இல்லையா, யோர்தான் நதியில போய் என்னை முழுக சொல்றாரே என்று கோபத்தோடு அவன் திரும்ப வேலையில் அவரோட வந்த பிரதானிகளுடைய ஆலோசனையை கேட்டு, தளபதியாக இருந்தாலும் தன் பிரதானிகளுடைய ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருந்திருக்கு, அதற்காக ஸ்தோத்திரம். சோ அந்த ஆலோசனைகளை கேட்டு அவன் யோர்தான் நதியில போய் 7 தரம் முழுகிற போது அவன் சுத்தப்படைதான் சொன்னா பார்க்கிறோம். எனக்கு அனுபவங்களை ஏன் நடந்தே நான் குறிப்பிடறேன்னு சொன்னா, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்று நாம விசுவாசிக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய வார்த்தைக்கு நாம் முழுவதும் கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறது என்பதை நாம் மறக்க கூடாது. சோ இங்கு நாம பார்க்கும் பொழுது, ஆசாரியனுக்கு போய் உங்களை காண்பேன்னு சொல்லும் பொழுது அவர்கள் போகும் பொழுது அவர்கள் சொஸ்தவார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, குஷ்டரோகம் எந்த மருத்துவத்தாலும் குணமாக்கப்பட முடியாத ஒரு வியாதி தான். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த 10 பேரையும் சொஸ்தமாக்கினார், குணமாக்கினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இதுல இருக்க ஆச்சரியம் என்னவென்றால், 10 பேரும் குணமானார்கள், ஆனா ஒருத்தம் மாத்திரம்தான் திரும்பி வந்து தன்னை சொஸ்தமான ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறான். இதை பார்க்கும் பொழுதுதான் நான் யோசிக்கிறேன், எத்தனை ஆண்டுகள் இந்த கொடிய வியாதியோடு கிடந்து போராடினார்களோ தெரியாது, எத்தனை வருஷங்கள் இந்த வியாதியின் வேதனையிலே கிடந்தார்களோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை அற்புதமாக சுத்தமாக்கின போது அதுல ஒருத்த திரும்பி வந்து அவர் பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்லுதுனா, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கல, ஒரு இன்ஜெக்ஷன் போடல, ஒரு டேப்லெட் எடுக்கல. ஆண்டவர் இயேசு அவங்களை அற்புதமாக சுகமாக்குறேன்னு சொல்ல நான் பாக்குறோம். எனக்கு அறிவானவர்களே, நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், இந்த 9 பேருக்கும் இல்லாத ஒரு உணர்வு இந்த ஒருத்தருக்கு இருந்திருக்கு. அது என்ன உணர்வு தெரியுமா? தன்னை குணமாக்கின ஆண்டவரை அவர் தேடி வந்து அவருக்கு நன்றி செலுத்தி, தன்னை வாழ வைத்த தெய்வத்தின் பாதத்துல வந்து அவருக்கு நன்றி செலுத்தியிருக்க. இப்ப ஆண்டவர் பேசுறார், என்ன சொல்றார் பாருங்க. இந்த 17 வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த தண்டியிடத்தவர் வேற ஒருவரை காணல. இந்த ஒருத்தன் திரும்பி வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வருது. என்ன சொல்றார் தெரியுமா? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மிகுதி 9 பேர் எங்கே? எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் பதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர்கள் அர்த்தம் என்ன? அந்த ஒருத்தனுடைய உள்ளத்துல தான் தன்னை குணமாக்கிற தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற உணர்வு வந்தது. மற்ற 9 பேருக்கும் அந்த உணர்வு இருக்கல, அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்கல. இத்தனை ஆண்டுகள் வியாதிப்பட்டு கிடந்த நம்மை சொஸ்தமாக்கின ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, ஒரு ஒரு விருப்பம் அவர்களுக்குள்ள இருக்கல. அற்புதத்தை பெற்றார்கள், அப்படியே போய்விட்டார். ஆனா இந்த ஒருத்தன் மாத்திரம் பாருங்க, அவன் உணர்ந்து திரும்பி வந்து தன்னை குணமாக்கின ஆண்டவரை மறக்காமல் அவருக்கு நன்றி செலுத்தினார். நாமும் இந்த ஒரு மனிதரோடு சேர்ந்து கொள்றது நல்லது. அந்த 9 பேரை போல நாமும் நன்றி மறந்துடாதபடி தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் முடிகிறது. 27 டிசம்பர் 27 என்று ஒரு சில நாட்களிலே இந்த ஆண்டு முடிகிறது. சோ இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார், நம்மை காத்திருக்கிறார், நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கருமை தந்திருக்கிறார். இந்த அளவுக்கு தேவனுக்கென்று வாழ பரிசுத்தமாய் ஜீவிக்க தேவன் நமக்கு பலம் தந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இதை குறித்து பேசும் பொழுது என் மனசில் வருகிற உணர்வுகள், வேதத்தில் சில மனிதர்கள், என் பல மனிதர்கள் நன்றி இல்லாமலே போய்விட்டார். அவைகள் நமக்கு எச்சரிப்பாக இருக்கட்டும். ஆனால் சிலராவது தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலில் முதல் ராஜா சவுல், அவன் தேவனுக்கு ஒரு நன்றி இல்லாத மனுஷனாக போயிட்டார். சிறிய கோத்திரத்தில் பிறந்து அற்பமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவனை ஆண்டவர் உயர்த்தி அரசனாக்கி சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். தன்னை தெரிந்தெடுத்து ராஜாவாக்கி அரசால வைத்த தெய்வத்தை அவர் மறந்து 2வது வருஷத்திலே பாதை மாறி போயிட்டார். சோ தேவன் தன்னை தெரிந்தெடுத்தார், தேவன் தன்னை உயர்த்தினார், தேவன் தன்னை வாழ வைத்திருக்கிறார் என்கின்றதை மறந்து மனம் போல அவர் அரசால ஆரம்பித்தார். தேவனை விட்டு தூரமா போயிட்டான். ஆகவே தேவன் அவனை ராஜா வாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹலோ, அவர்தான் அவனை தெரிந்தெடுத்தார், அவர்தான் அவனை அபிஷேகம் பண்ணினார், தேவன் தன் ஜனத்தை ஆளுகத்திற்குரிய ஆளுகையும் அவனுக்கு கொடுத்தார். அது எல்லாவற்றையும் அவன் மறந்து தன் மனம் போல வாழத் தொடங்கினான், ஜனத்தை ஆளத் தொடங்கினான். தேவன் அவனை விட்டு விலகினார், நன்றி இல்லாம போயிட்டான். ஆனா அதற்கு பிற்பாடு அவரை தொடர்ந்து வந்த தாவீது, அவன் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருந்திருக்கான். 103 சங்கீதத்தோருக்கு திருப்பிக் கொள்வோமே. 103 சங்கீதத்தில் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, படிங்க. முதலாவது வசனத்தில் எல்லாம் எடுத்துக்கொள்ளு. அந்த பிராக்கெட்டுக்கு பாப்பிகளா இருந்தால் தாவீது சங்கீதம் பண்றது இல்லையா, படிங்க. 1 படிங்க.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது.
போதும். ஆகவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. இந்த வசனங்களை நாம அதிகமாக ஆராதனை முடியும் பொழுது சொல்ற வழக்கம் இருக்குது இல்லையா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு. இது நமக்கு கொஞ்சம் பழகிடுது. இந்த பழக்கங்கள் வாழ்க்கையில வழக்கங்கள் ஆகிடக்கூடாது. நான் சொல்றது கொஞ்சம் சிந்தி. பழக்கங்கள் வாழ்க்கையில வழக்கம் ஆகிடக்கூடாது. சோ ஏதோ ஒரு செய்ய வேண்டுமே என்கின்ற ஒரு உணர்வோடு அப்படி போயிடக்கூடாது. நாம உணர்ந்து செய்யணும், உணர்ந்து சொல்லணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. ஏன் தெரியுமா? அவன் அதுக்கு கீழே எல்லாம் சொல்லுவேன், உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தாரு, உன்னை கிருபையினால் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டாரு, உன் நோய்களை குணமாக்கினாரு. ஆகவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே என்றார். என்ன கரிமானவர்களே, நாமும் ஒரு காலத்துல எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ ஜீவித்தோம். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் கிருபையாக மன்னித்த ஆண்டவரை நாம் வரவாமல் தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கணும். இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையிலே தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு சபைக்கு நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அந்த 9 பேரை போல நாமும் நன்றி இல்லாதவர்களாக போயிடாதபடி, அந்த ஒருத்தரோடு சேர்ந்து, அந்த சமாரியாரோடு சேர்ந்து நாமும் தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி போட்டு மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பட்டியலிடுகிறார். அந்த பட்டியலில் நீங்க பாப்பிகளா இருந்தால் அதுல ஒரு வசனம் இருக்குது, கடைசி நாட்களிலே ஜனங்கள் நன்றி அறிதல் இல்லாமல் இருப்பார்களா. சோ நான் வாழ்கிற நாட்கள் தோசா த லாஸ்ட், நான் வாழ்கிற நாட்கள் கடைசி நாட்கள். ஆகவே நாமும் ஒரு நன்றி இல்லாதவர்களாக நாம போயிடக்கூடாது. சோ இத்தனை ஆண்டுகள் நம்மை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார், காத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், நம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நாட்களிலே நாம் நம்முடைய ஜெப நேரங்களிலே நாம் கொஞ்சம் உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே நன்றி உணர்வுகள் தோன்றும். இது காரூபரை நடத்தி இருக்கிறாரே, இனி வரப்போறது நமக்கு தெரியாது, ஆனா இனிமேலும் நம்மை நடத்துவார் என்கின்ற உணர்வோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் நம்முடைய கடந்து வந்த நம்முடைய பாதைகளை நாம் கொஞ்சம் திருப்பி பார்ப்பமாக இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி உணர்வுகள் நம்முடைய உள்ளத்திலே உருவாகப்பட்டார் நம்புறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படாது. சோ என கரிமானவர்களே, அந்த ஒருவர் திருப்பி வந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஆகவே நாமும் தேவனை மறந்துடாதபடி, தேவன் செய்த நன்மைகள் உபகாரங்களை மறந்துடாதபடி நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். அது தேவனுக்கு பிரியமானது. சோ இந்த நாளிலே நம்முடைய செய்திக்கு தலைப்பு மறவாதே என் வனமே. சோ நாம் மறந்து போக கூடாத ஒரு 4-5 காரியங்களை நமக்கு இருக்கிற நேரத்துக்கு காலத்துக்கு தக்கதாக நாம பார்த்து நாம் செபித்து நாம் முடிக்க போகிறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், உபாகமம் புஸ்தகம் 15 வசனத்தை வாசி கேட்பவே. 15 அதிகாரம் 15 வசனம்.
நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும்,
கபடிகள், நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும்,
உன் தேவனாய கர்த்தர் உன்னை மீட்டுக்
கொண்டதையும், தேவனாய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும்
நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளை இடுகிறேன்.
நன்றாக கவனியுங்கள், நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் ஒரு தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். நினைவு கூற கடவான்ற அர்த்தம் என்ன? நினைத்துக் கொள்ளுன்ற அர்த்தம் என்ன? மறந்து போகாதே என்று அர்த்தமாகும். என கருமான தேவன பிள்ளைகளே, நாம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நாம் மறக்க கூடாத சில காரியங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தயவு செய்து கவனிங்க. வேதத்தின் அடிப்படையிலே முதலாவது நம்முடைய முந்திய நிலைமையை நாம் மறந்து போகக்கூடாது. ஹலோ, நான் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நம்முடைய முந்திய நிலைமையை, முந்திய நிலைமைகளை தேவனுடைய பிள்ளைகள் நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய முந்திய நிலைமைகளை நாம மறந்து போகாமல் இருந்தால் தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருப்போம். ஆனா இந்த வார்த்தைகள் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? தேவ ஜனத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தன் கடைசி அந்நிய காலத்தில், தன் அந்திய காலத்தை கடைசி நாட்களிலே அவன் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை போதித்தான். அவன் அது உபாகமம் என்கின்ற பெயரை எடுத்துக்கொண்டது. எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முந்திய நிலைமைகளை மறந்து போகக்கூடாது. சோ இஸ்ரவேல் எப்படி இருந்தா, ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், முந்திய நிலைமை என்ன? அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எகிப்தியருக்கு அடிமைகளாக வேலை செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாக இருந்தது. அடிமை என்று சொன்னால் சுயாதீனம் அற்றவன் என்று அர்த்தமாகும். அடிமை என்று சொன்னால் தன் இஷ்டப்படி வாழ்றதுக்கு எந்த இடமும் இல்லை. அடிமை என்று சொன்னால் இன்னொரு ஆளுகைக்கு கீழே இருக்க வேண்டும். அடிமை என்று சொன்னால் இன்னொரு அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும். சோ தன் சுய விருப்பத்துக்கு வாழவோ, தன் விருப்பத்துக்கு இயங்கவோ அவருடைய வாழ்க்கையில எந்த இடமும் இல்லை. சோ இஸ்ரவேலர் 400 வருடங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தார்கள் சொல்லி வேதத்துல நாம வாசிக்கிறோம் இல்லையா? எனக்கு அருமான தேவோட பிள்ளைகளே, அவர்களை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை, அவர்களை கண்டுகொள்வார் ஒருவரும் இல்லை. சோ எகிப்தியர்கள், எகிப்தியர் அவர்களை அடக்கி ஒடுக்குவதனாலும், கடுமையாக வேலை வாங்குவதனாலும், அந்த எகிப்தி தேசத்தின் அந்த பிகிலின் உச்ச அந்த அகோரத்திலும் அவர்களிடத்தில் கடுமையாக வேலை வாங்கினபடியால் அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை நோக்கி அந்த வேளையிலே அவர்கள் கூக்குரலிட்டார்கள், முறையிட்டார்கள், கூப்பிட்டார்கள், தேவனிடத்திலே மன்றாடினார்கள். பாருங்கள், ஒரு மனுஷன் வாழ்க்கையில நெருக்கப்படும் பொழுதுதான் அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது, தேவனை நோக்கி கூப்பிடுகிற உணர்வு. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட போது, அவர்கள் வாழ்க்கையில ஒடுக்கப்பட்ட போது தேவனை நோக்கி கூப்பிட்டு, ஏனென்றால் வேற வழி அவர்களுக்கு இல்லை. அவர்களை எவராலும் விடுதலையாக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு அதிகாரத்துக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். எகிப்தியர்கள் கொடுமையாய் அவர்களை வேலை வாங்கியிருக்கார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எகிப்து தேசத்துல அடிமையாக இருந்ததை மறவாதே. அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? நன்றாக கவனியுங்கள். அடிமையாக இருக்கும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. சோ இப்ப ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்கிட்டு இருப்பாரு. இப்ப விடுதலையாக்கின பிற்பாடும் நீ எப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டாய், அந்த தேவனை மறந்துடாது. ஏன்னா உன்னை விடுதலையாக்கின தேவனை மறந்து போகாதே. சோ இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னமே மோவாபின் சமபலிகளிலே யோர்தானை கடந்து போகிறதுக்கு முன்னே தேவன் இந்த வார்த்தைகளை தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக போதிக்கிறார். என்றா என்ன நடக்கும் என்பதை அவர் முதலே அறிந்திருந்தார் தன் ஜனங்களை. எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்ததை மறவாதே, வரவாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதை வரவாதே. எதை மறவாதே என்று ஆண்டவர் சொல்லி கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போனாரோ அதைத்தான் அவர்கள் மறந்து போனார்கள். செய்ய என்று சொன்னதை செய்யாமல் விட்டு விட்டார்கள், செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தார்கள். இந்த பைபிள்ல நீங்க பார்ப்பீங்களா இருந்தா ரெண்டு தத்துவம் இருக்குது. ஒன்று செய்ய இருக்குது, மற்றது செய்யாது என்று. இது தேவன் பகுத்த கட்டளை. ஒன்று டூ இட், மற்றது டோன்ட் டூ இட். சோ வேதத்துல தேவன் செய்ய சொல்லியிருக்க காரியங்கள் இருக்குது, மறுபக்கத்துல செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்கள் இருக்குது. சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஏதன் தோட்டத்தில் எதைத்தான் ஆண்டவர் செஞ்சாரு? எல்லாத்தையும் புசி செய், ஆனா இந்த மரத்தின் கனியை மாத்திரம் புசியாது, டோன்ட் டூ இட். ஆண்டவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதைத்தான் அவர்கள் செய்து தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளானார். சோ தேவனுடைய சட்டத்தை, தேவனுடைய வார்த்தையை மீறுவது மீறுதலாகும், பாவமாகும். தேவனுடைய வார்த்தையை மீறுவதும் பாவமாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே இவர்களும் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்னே ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அடிமைத்தனத்தில் இருந்தீங்க 400 வருஷம், உங்களை ஒருவரும் விடுவிப்பார் இல்லை, உங்க கூக்குரலை பார்த்து உங்கள் முறையிடுதலை நான் கேட்டு உங்க சத்தத்தை கேட்டு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தை நினைத்து உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நான் மீட்டிருக்கிறேன் என்பதை மறந்து போகாதீங்க, அதை நினைவில் வையுங்கள் சொல்லி ஆண்டவர் அவங்களை சொன்னார். ஆனால் எதை மறந்து போக வேண்டாம்னு சொல்லி சொன்னாரோ அதைத்தான் மறந்து போனார். என்ன கருமான தேவட பிள்ளைகளே, நடந்தது என்ன நாம் அறிவோமே. கானான் தேசத்தில் வந்த பிற்பாடு அவர்கள் வசதியாக வாழ்ந்தபோது தங்களை மீட்ட தெய்வத்தை மறந்து போனார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின தெய்வத்தை மறந்து போனார்கள். சொல்ல போனால் அடிமத்தனத்தில் இருந்து மீட்டு தங்களை வாழ வைத்த தெய்வத்தை மறந்து கண் சொருகி போன கூடைகள் போலும். சோ இதை ஏன் நான் இங்க குறிப்பிடுகிறேன், சோ ஏன் இதை நான் இங்க சொல்ல வருகிறேன், எனக்கு அருமான தேவடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கிறதுக்கு இடம் இருக்கிறது என்று எச்சரிக்கிறேன். எனக்கு சேர்த்து போதிக்கிறேன். தேவன் அறிவாரே, தேவன் அறிவாரு. நாமும் ஒரு காலத்திலே பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். நாமும் ஒரு காலத்திலே பாவத்தில் உழன்றோம். நாமும் ஒரு காலத்திலே தேவனுக்கு தூரமாக இருந்தோம். நாமும் ஒரு காலத்திலே தேவனுக்கு துரோகிகளாக இருந்தோம். மனம் போல வாழ்ந்தோம், இஷ்டம் போல வாழ்ந்தோம், பாவத்தில் புரண்டோம். தேவனை அறியாத அந்நிய ஜனங்கள் போல வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் தேடி வந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை ரட்சித்து பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை விடுவித்து பாவத்தின் கோர பிடியிலிருந்து நம்மை விடுவித்து நரகத்துக்கு நேராக இருந்த நம்முடைய பிராணனை விடுதலையாக்கி இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை தந்து ஆவியோடு உண்மையோடு நம்மை தொழுது கொள்ள வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, நாம் கண்களை மூடினால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்கின்ற ஒரு அசையாத அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்குள்ள தந்து வைத்திருக்கிற தேவனை இந்த உலகத்தில் நாமும் மறந்து போகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆகவே நான் இதை சொல்லுகிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம், 1 வருஷமா இருக்க, 2 வருஷம், ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தேவன் உன்னோடு கூட இருந்து நடத்துகிறார் என்பதை மறந்துறாரு. அண்மையிலே ஒரு வசனத்தை நான் பார்த்தேன், ஒரு வாக்குத்தத்தை நான் பார்த்து அதை குறித்து யோசித்துட்டே இருந்தேன். அதை குறித்து நான் பின்னாலும் சொல்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் இந்த ஆபத்துக்கு வாரத்துக்கு இடம் இருக்குது. ஆகவே உன் முந்தின நிலைமையை மறந்து போகாதே. ஆண்டவர் தன் ஜனத்துக்கு சொன்ன வார்த்தை, உன் முந்தின நிலைமையை மறந்து போகாதே. நான் அப்படி கேட்கிறேன், நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இதன் உண்மை புரியும். ஒருவராலும் மதிக்கப்படாமல் இருந்தோம், ஒருவராலும் தேடப்படாமல் இருந்தோம், பயங்கரமான பாவ பழக்கங்களுக்கு அடிமைகளாக கிடந்தோம், குடும்பத்துக்கு உதவாதவர்களாக இருந்தோம், குடியிலும் வெறியிலும் இருந்தோம், அசுத்தமான பழக்கங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் நம்மை கண்டுபிடித்து நம்மை தேடி வந்து தன்னை நமக்கு வெளிப்படுத்தி தட இரத்தத்தினால நம்மை கழுவி நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி விடுதலை தந்தார், ரட்சிப்பை தந்தார், சமாதானம் தந்தார், நேர்த்தியாக வாழ வைத்தார், உணர்த்துகிறார், போதிக்கிறார், ஆலோசனை தருகிறார், நடத்த. ஆகவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உதவிகளையும் மறவாது. அது உபகாரம் மட்டும் தமிழ் அப்படி போட்டு, சகல அவர் செய்த சகல உதவிகளையும் மறவாது, மறவாது. என் அவர் சங்கீதக்காரன் அடுத்தவனுக்கு சொல்லல, தனக்கு சொல்றாரு, என் ஆத்மாவே, மை சோல், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தர். ஏன் தெரியுமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் என் ஆத்மாவை மறவாதே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமம். இன்றைய இந்த ஆராதனை முடித்து நீங்களும் நானும் இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது இப்படியான ஒரு உள்ளத்தோடு தாவீதோடு சேர்ந்து அவருடைய ஆவியோடு நாமும் உடைந்து தாவீது தேவன் நோக்கி பார்த்து, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இந்த ஆண்டு முழுவதும் என்னை நடத்தியிருக்கிறார், மட்டுமல்ல ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் என்னை நடத்தியிருக்கிறார், என்னை வாழ வைத்திருக்கிறார், பாவத்தில் இருந்து என்னை பாதுகாத்திருக்கிறார், இந்த அளவாவது பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ நாட்களில் நாம ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து கிடந்தோமே, ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவளாக இருக்கணும். ஏதோ நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், தேவன் நம்முடைய முகத்தில் உள்ளத்தை பார்க்கிற மனுஷன்தான் இடத்தை பார்க்கிற முகத்தை பார்க்கிற பாண்ட சொன்னாரு, மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரு. அப்படி சொல்லிட்டுதான் சொன்னாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறா, பட் நானும் என்னத்தை பார்க்கிறாரு, தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருந்தபடியால் இஷ்டவேலில மாத்திரமல்ல, ஈசாயின் 8 குமாரருக்குள்ளே அவனுடைய இருதயம் தான் அவருக்கு ஏற்றதாக இருந்தது. ஆகவே என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மெய்ப்பனை நான் தேடி கண்டுபிடித்திருக்கிறேன். என் ஜனத்தை ஆளுவதற்காக என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தேடி கண்டுபிடித்திருக்கிறேன். இதே ஆண்டவர் சொன்னாரு, மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கிறேன், பாறை பாறேன், மனுஷர் முகத்தை பார்க்கிற நானும். கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாயங்கால வேளையிலும் என்னுடைய உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் அவருடைய இமைகள் சோதித்து அறிகிறது என்பதை மறந்துடாதே. சோ நாம் இப்படிப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறோம், ஒரு இருமாப்போடு நாம் இருந்திராதபடி, அல்லது நம்முடைய பலத்தினால இதுவரை நாம் வாழ்ந்தோம் என்று சொல்லாதபடி, அல்லது நம்முடைய திறமையினால நாம் இந்த அளவுக்கு தூய்மையாக வாழ்றோம் என்று எண்ணாதபடி, தேவன் உணர்வுகளையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிற தேவனுக்கு முன்பாக ஒரு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ அப்படி நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உன் முந்தின நிலைமையை மறந்துடாதே. நீ என்ன நிலைமை இருந்தாய், அடிமைத்தனத்தில் இருந்தாய், சுயாதீனம் மற்றவனாக இருந்தாய், இன்னொரு ஆளுகைக்கு கீழே இன்னொரு அதிகாரத்துக்கு கீழே இருந்தாய், அப்படி ஒருவராலும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த உன்னை நான் கண்டு உன் கூக்குரலை கேட்டு உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை விடுதலையாக்கினேன். ஆகவே நீ கானான் தேசத்துக்கு போகும் பொழுது நீ உன் முந்தின நிலைமையை மறந்து போகாது என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினாரு. எதை மறந்து போகாது என்று சொன்னாரோ அதைத்தான் மறந்து போனார். என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்பது உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன் என்று, உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி. ஆகவே நம்முடைய முந்தின நிலைமையை நாம மறந்துடக்கூடாது, நாம் இருந்து வந்த நிலைமைகளை நாம மறந்துடாதபடி தேவனுக்கு முன்பாக நாம் நன்றி உள்ளவளாக இருக்கணும். இன்னும் ஒரு காரியம் சொல்ற கேளுங்க, இங்கே நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும், தேவனுக்கு மட்டுமல்ல நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவளாக இருக்கணும். இது வேதத்தின் தத்துவம். தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருப்பேன், மனுஷர் எனக்கு நன்மை செய்த மனுஷர்களுக்கு நான் அதை அவைகளாம் போடும். அப்படியெல்லாம் நாம நினைப்போமா இருந்தா இட் இஸ் நாட் பைபிளிக்கல். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் சேயிங். எனக்கு சேர்த்து போதிக்கிறேன், நாம் வாழுவதற்கு, நான் நல்லா இருப்பதற்கு, நான் கர்த்தருக்குள்ள வாழுவதற்கு, நான் ஆண்டவருக்குள்ள ஜீவிக்கிறதுக்கு, எனக்கு உதவி செய்தவர்கள், எனக்கு நன்மை செய்தவர்கள், எனக்கு புத்தி சொன்னவர்கள், ஜெபித்தவர்கள் நான் மறக்க முடியாது, மறக்க கூடாது. அப்படி இருந்த நான் ஒரு நன்றி இல்லாதவனாக இருந்தேன், நன்றி அற்றவனாக இருப்பேன். சோ தாவீதர வாழ்க்கை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு அறிமானவர்களே, நல்லா கவனிங்க, அவன் ராஜாவாகின உடனே அவன் செய்த வேலை என்ன தெரியுமா, அவன் அரசனான உடனே அவன் செய்தவன் என்ன தெரியுமா, பெட்டி எங்க, தேவனுடைய பெட்டி எங்க, எங்கே அது திரை மறைவில் இருக்குது, அதற்கு ஒரு அதை சரியான இடத்துல கொண்டு வைக்கணும். முதல்ல அவன் ஆலயத்தை கட்டல, ஏன்னா ஆண்ட கட்டப்பட்டான்னு அவனுக்கு சொன்னது, அது போக அவனுக்குள்ள ஆலயம் இருந்தது, அவன் போட்ட திட்டப்படி அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வழிபடும்படிதான் சலபன் ஆலயத்தை கட்டினான். இது நாம் அறிவோம். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவாகின உடனே அவன் தேவனுப்படி என்னை அரசனாக நான் இந்த வனாந்தரத்திலே என்ற உயிரை கையில பிடித்துக் கொண்டு ஓடித்திருந்தேன், என்னை வேட்டையாடு, ரெண்டு தடவைகள் நான் கொல்லப்படுவதை கேட்ட சூழ்நிலைகள் வந்தபோது தேவன் ஆச்சரியமாக என்னை காத்தார், பொல்லாத அந்த சவுளுடைய கைக்கு என்னை தப்புவித்த ஆண்டவரே, வனாந்தரத்திலே இடம் தெரியாமல் அலைந்து திரிந்த என்னை காப்பாற்றின தேவன் என்ற அந்த நன்றி உணர்வு அவனுக்குள்ள இருந்தபடியால் ராஜாவாகின உடனே அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய பெட்டியங்க அதை கொண்டு வா, கொண்டு வா, அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நான் இங்க பாரு மாளிகையில் இருக்கிற தேவனுடைய பெட்டியோ திரைமறைவில் இருக்குதுன்னு சொல்லி அவன் அங்கலைத்தான் சொல்லி. சோ தாவீது ராஜாவாகின உடனே தேவனை தேட்ட, தேவனுடைய பெட்டியை தேட்ட. ஆனா சவுல் எங்கேயாவது அப்படி தேவனை தேடினதாக நாம பார்க்க முடியாது. ஆனால் தாவீதோ தன் தேவனை தேடினான் சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, தேவனுக்கு அவன் நன்றியுள்ளவனாக இருந்தது மாத்திரமில்ல, மனுஷர்களுக்கும் அவன் நன்றியுள்ளவனாக இருந்திருக்கான்னு சொல்லி நான் வேதத்தில் பார்த்து ஆச்சரியப்படுறேன். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, யோனாத்தா அவருடைய நண்பன் சவுல் அவனை வேட்டையாடின போது அவர் கைக்கு அவனை தப்புவித்தார். அந்த நன்றி உணர்வு அவருக்குள்ள இருந்திருக்கு. ஆகவே தான் ராஜாவாகின போது யோனத்தான சந்ததியில இன்னும் யாராவது உண்டோ என்று விசாரித்து பார்த்து, ரெண்டு காலும் நடக்க முடியாத அவருடைய குமாரன் மேவிபோசேத்தை எங்கேயோ இருந்தவன், ரெண்டு காலும் நடக்க முடியாது, முடவனாக இருந்தான். 5 வயதில் அவட தாதி தூக்கி கொண்டு ஓடும் பொழுது அவன் விழுந்து ரெண்டு காலும் முடமாக சொல்றது. சோ மேபி போசேத் யோனத்தாடைய குமார், அவனை கொண்டு வா. அவனை கொண்டு வந்து அரண்மனையில் வைத்து தான் சாப்பிடுகிற அந்த டைனிங் டேபிள் அவனை உட்கார வைத்து தன்னோடு அவனை போஜனம் பண்ணும்படி செய்தானா? அவனை யோசித்து பார்த்தேன். சமூகத்தாலே கண்டுகொள்ளப்படாமல் விட்டுவிடப்பட்டவன், ரெண்டு காலும் முடமானவன், யோனத்தான் நிமித்தம் என் உயிரை காப்பாற்றினவன் நன்றி உள்ள ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருந்தபடியால் அவன் தான் உயிரோடு இல்லை, முடிஞ்சுதான் இருக்கல, அவன் குமாரனை கொண்டு வா, அவன் தகப்பன் என்னை காப்பாற்றணும், அவன் தகப்பனுக்கும் எனக்கும் இடையில உடன்படிக்கை இருக்குது, கொண்டு வா. அவனை கொண்டு வந்து அவனை அரண்மனையிலே தான் உண்ணும் ராஜ போஷணத்திலே அவனுக்கும் கொடுத்தான், சாப்பிடவா, உன் தகப்பன் என் உயிரை காப்பாற்றினவன், அந்த நன்றி உணர்வு எனக்குள்ள இருக்குது, என்னோடு உட்காரு, என்னோடு நீ புசித்து குடிக்கலாம் சொல்லி நன்றி மறவாது இருதயம் அவருக்குள்ள இருந்து. எனக்கு அருமானவர்களே, அப்சலோமுக்கு தப்பி தாவீது ஓடி போகும் பொழுது அவர் இருந்த நாட்களிலே பர்சிலான் என்ற ஒரு மனுஷன், ஒரு வயது முதிர்ந்த மனுஷன் அவனை வந்து காப்பாற்றினான். சோ தாவீது திரும்ப அவன் எருசலேமுக்கு திரும்பி வந்து அரண்மனையில் வந்தபோது அவர் வார வழியிலே பர்சிலாவுடைய குமாரனை கிம்காம் என்கின்ற அவருடைய குமாரனை கூட்டிட்டு வந்தார். ஏன் தெரியுமா? தன்னை அந்த நெருக்கமான காலத்தில் வச்சு தன்னை போஷித்து தனக்கு உதவி செய்தவன் என்ற பர்சிலா வந்து வயது சென்றவன், என்னோடு கூட வான்னு சொல்லி யோர்தானை கடக்கும் பொழுது என்னோடு கூட வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவன் சொன்னாரு, எனக்கு வயசாச்சுது, நான் இனி எப்படி வாரது, என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவள் வந்தா கூட்டி போச்சு. ஆகவே கிம்காம் என்கின்ற அவருடைய குமாரனை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து தனக்கு கிட்டே வைத்து அவனுக்கு உதவி செய்தான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, அது மாத்திரமில்ல, அம்மோனிய ராஜாவாகிய நாகாஸ் மறித்து போன போது அவன் இவனுக்கு உதவி செய்தபடியால், தாவீதுக்கு உதவி செய்தபடியால் அவன் குமாரனாகிய ஆனூனை அவன் தகப்பன் மறித்த போது அவனுக்கு ஆறுதல் சொல்லவும், அவன் தகப்பன் தனக்கு நன்மை செய்தது போல நானும் அவனுக்கு நன்மை செய்யும் சொல்லி எண்ணி தன் இருதயத்திலே ஒரு நன்றி உணர்வோடு ஸ்தானாதிபதிகளை அனுப்பின போது அந்த அம்மோன் ராஜா அதை விலகிக் கொள்ளாமல் அவன் ஸ்தானாதிபதிகளை பிடித்து அவருடைய தாடியை சிறைத்து அவளை வெக்கப்படுத்தி அனுப்பினாராம். காரணம் விஷயம் தெரியாமல் நடந்துட்டான். ஏன் சொல்ற தெரியுமா? தனக்கு நன்மை செய்தவர்களை மறக்காத ஒரு தாவி, பிகாஸ் ஹீஸ் எ மேன் ஆஃப் காட். பாருங்க, அவருடைய தேவனுடைய மனுஷன் பாரு, என்ன எனக்கு உதவி, தனக்கு உதவி செய்த மனுஷர்களை அவன் மறிக்கும் வரைக்கும் அவன் மறக்கவே இல்லை. பாரு, எனக்கு காரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு, அவன் தான் தேவனுடைய மனுஷன். வெறும் பக்தி, ஒரு வரட்டு பக்தியாக நாம மாறிடக்கூடாது, வாழ்க்கைக்கு உதவுற பக்தியாக இருக்கணும். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கணும். அதுபோல மனுஷர்களுக்கு நமக்கு நன்மை செய்து மனுஷர்களை நம்ம வாழ வைத்தவர்கள், நெருக்கத்திலே நெருக்கடியான காலகட்டத்திலே நமக்கு உதவி செய்தவர்கள், கத்தருக்குள்ளே நம்மை வாழ வளர வைத்தவர்களுக்கெல்லாம் என்ன ஆரம்பத்தில் வளர்த்தவர்களுக்கு இன்றைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்கள் எனக்கு ஊழியம் என்ற இன்னும் தெரியாமல் இருந்த ஆரம்ப நாட்களிலே எனக்கு ஊழியத்தில் உதவி செய்தவங்களை நான் மறக்கலை. தேவனுக்கு முன்பாக சொல்றேன். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, சோ நமக்கு நன்மை செய்தவர்களை நாம் மறக்க கூடாது. நீதிமொழி சொல்லப்பட்டது, நன்மைக்கு தீமை செய்வோடைய வீட்டை விட்டு தீமை அணுகாதுன்னு சொல்ல, தீமை விலகாது. நன்மைக்கு தீமை செய்வோடைய வீட்டை விட்டு தீமை விலகாது இருக்கும் உள்ள. ஆகவே நான் உங்களை சொல்ல வர காரியம் என்னவென்றால், தேவனுக்கு நன்றி உள்ளாக இருப்போம், அதுபோல நமக்கு நன்மை செய்தவர்களை தூக்கி எறியாமல் உதாசீனப்படுத்தாமல். இப்ப நாம ஒருவேளை நாம நல்லா வந்துடலாம், ஒருவேளை ஒரு காலத்துல நாம அப்படி இப்படி தானே, இன்றைக்கு ஒருவேளை நாம வளர்ந்து தேவ கிருபையெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம நல்லா இருப்பதற்கு, தேவனுக்கு வாழ்வதற்கு நமக்கு உதவிடும் மற்றவர்களை நாம அலட்சியப்படுத்தாதபடி நாம் இருக்கணும். அது தேவனுக்கு முன்பாக ஏற்றதாக இருக்கும். ஆகவே உன் முந்தின நிலைமையை மறவாதே என்று சொல்லி ஆண்டவர் தன் ஜனத்துக்கு, தன் ஜனத்துக்கு போதிச்சு. ஆகவே இந்த வருஷத்துக்கு கடைசி நாட்களே நானும் உங்களை சொல்றேன், எனக்கும் சொல்லிக் கொள்கிறேன், நாம் வாழ்ந்த முந்தின நிலைமையை தயவு செய்து மறந்துடாதே. இவைகளை நாம மறக்கும் பொழுது நமக்குள்ள எருமாப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவைகளை நாம மறக்கும் பொழுது நமக்குள்ள பெருமைகள் வாரத்துக்கு இடம் இருக்குது. ஆகவே நம்முடைய முந்தின நிலைமைகள் நம்மளை ஸ்டாண்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயம் வேண்டாம். ஆகவே என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது நாம தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். அதே போல நமக்கு நன்மை செய்தவர்களை மறந்துடாமல் இருக்க வேண்டும். 10 குஷ்டரோகிகளும் 9 பேர் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். இயேசு கேட்டார், மிகுதி 9 பேர் எங்கேன்னு சொல்லி. என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அந்த ஒருத்தனோடு சேர்ந்து தேவனுக்கு நன்றி உள்ளாக இருப்போம், நமக்கு நினைவு செய்தவர்களுக்கு நன்றி உள்ளா இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை படி. நம்பர் 2, இரண்டாவது நாம் மறக்க கூடாத இரண்டாவது காரியம், முதலாவது நம்முடைய முந்தின நிலைமையை நாம் மறந்து போக கூடாது, இரண்டாவது தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் தேவனுடைய வசனங்களை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் தேவனுடைய வசனங்களையும் நாம் மறந்து போகக்கூடாது. நான் திரும்ப சொல்றேன் கேளுங்க, மறக்க வேண்டியவர்களை மறந்துடுவோம், மறக்க கூடாதவர்களை மறக்காமல் இருப்போம். ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, சில மறந்துடு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரமாளிப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர். இப்படி பவுல் எழுதுறார். சோ இப்ப இதுல நாம கற்றுக்கொள்ள, எதை நாம மறக்கணும் எதை நாம மறக்க கூடாதுன்னு நமக்கு வகை இருக்க தெரியும். அதற்கு வேத வசனம் தான் நமக்கு ஆதாரம். ஆண்டவர் நாமத்து. சோ ரெண்டாவது நாம மறக்க கூடாத காரியம், வேத வாக்கியங்களை, வேத வாக்கு தத்தங்களை, வேத வசனங்களை நாம் மறக்க கூடாது. ஆதாரம் உபாகமம் 4 அதிகாரம் படிங்க. உபாகமம் 4 அதிகாரம் 23 வசனத்தை படிங்க. 4:23.
நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
எச்சரிக்கையா இருங்கள், ஓன் பண்றார் ஆண்டவர். ஹலோ, எச்சரிக்கையாக இருங்கள். என்னத்துக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? கவனிங்க, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து, உடன்படிக்கை கவனன்ட், உடன்படிக்கையை மறவாதபடி எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு முதல்ல போறதுக்கு முதலே சொன்னார். இரண்டாவது காரியம், உடன்படிக்கைன்றா என்னங்க? தேவனுடைய வார்த்தைகள், தேவன் எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள், வாக்கு தத்தங்கள் தான் கவனன், உடன்படிக்கை. சோ இந்த வார்த்தைகளால, வார்த்தைகளோடுதான் ஆண்டவர் தன் ஜனத்தோடு உடன்படி, God is a God of covenant. நாம் ஆராதிக்கிற தேவன் உடன்படிக்கை தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் காலத்துக்கு காலம் தன்னுடைய மனுஷர்களோடு உடன்படிக்கை செய்யறது நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இடக்கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப என்ன கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடும் தேவன் உடன்படிக்கை செய்தாரு. அந்த உடன்படிக்கைக்கு உடன்படிக்கையாக தன்னுடைய வார்த்தைகளை எழுதி தன் ஜனத்துக்கு கொடுத்தார். சோ அதுதான் உடன்படிக்கை. அப்ப இதை கொடுத்துட்டு சொன்னாரு, உடன்படிக்கை முதலாவது கொடுத்துட்டாரு கவனிங்க, அதுக்கு பிறகுதான் கானந்தேசத்துக்குள்ள கொண்டு போற. நன்றா கவனிங்க, அப்ப போ கானந்தேசத்துக்கு போறதுக்கு முதல்ல சொல்றாரு, உன் முந்தினமே மறந்து போகான்னு சொல்லி புற சொல்றாரு, உடன்படிக்கை மறந்து போகாது. அதாவது நான் உனக்கு எழுதி கொடுத்த திரு வாக்குகளை, வாக்கு தத்தங்களை, வசனங்களை மறந்து போகாது. ஏனென்றால் அவைகளின்படி நீ வாழ்ந்தா தான் பிழைப்பாய். சோ தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, தேவனால நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற உடன்படிக்கை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம மறந்து போகக்கூடாது. சோ இவைகளை, தேவனுடைய வார்த்தைகளை மறந்து போயிடுறோம், மறக்க வேண்டியவர்களை மறக்காம இருக்கிறோம். ஹலோ, அந்த எத்தனையோ வருஷத்துக்கு முதல்ல யாரோ ஒருவர் நமக்கு பிடிக்காத ஒருவர் சொன்ன வார்த்தையை இன்று வரைக்கும் மறக்க, அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த நினைவு வரும், அல்லது வீட்டில் படுத்திருக்கும் பொழுது அவர்கிட்ட நினைவு வந்தா அவர் சொன்ன வார்த்தை நினைவுல வரும், அல்லது இன்றைக்கோ ஒரு நபர் நமக்கு செய்த ஒரு தீங்கு அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் அது மனசுலேயே இருக்குது, அது அப்படியே இருக்குது. வருஷம் பல போனாலும் மறக்கவே மாட்டான். பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா அவர் எனக்கு செய்த காரியம் என்று ஒருவேளை நீ சொன்ன, எனக்கு அருமானுகளே இதே வார்த்தையை தேவன் சொன்ன, நீங்களும் நானும் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் உண்டா இரண்டா கணக்கு முடியல, அத்தனை ஒரு வார்த்தை கதைக்காமல் அத்தனையும் ஆண்டவர் நமக்கு மன்னிச்சிருக்க மறந்திருக்க, யாரோ ஒருவர் நமக்கு விரோதமாக செய்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம மறக்காமல் மனதில் வச்சுட்டே இருக்கிறோம். சோ அதன் அடிப்படையில பகை, அதன் அடிப்படையில கோபம், அதன் அடிப்படையில மூர்க்கம், இவைகளெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம், அப்பட்டமான பாவம். இவைகள் வெளியில தெரியாது. அதான் நான் போன நாட்டுக்களையும் சொன்னேன் இல்லையா, எனக்கு அறிமானவர்களே நம்முடைய இருதயம் தேவனுக்கு திறந்த புத்தகம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. சோ நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சீராக இருக்க, தேவனோடு நெருங்கி வாழ, தேவன வழிகளில் நடக்க நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை முதலாவது சரிப்படுத்த, இது பிழைச்சு போச்சு என்றால் எல்லாமே ரோங்காயிரும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்கள் யோசனைகள் தவறாக இருந்தால், பிழையாக இருந்தால், கோணலாக இருந்தால் வாழ்க்கையே முழுவதும் கோணல் என்று தேவனுக்கு முன்பாக சத்தியதுபடி நான் உங்களுக்கு சொல்றேன். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று நீதிபதியின் வடிவாக ஆண்டவர் சொல்லி வச்சார். ஆகவே ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்க, சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ள, தன் இருதயத்தில் அவ்வப்போது வருகிற நினைவுகளை குறித்து அவன் கவனமாக இருக்கும். சத்துரு இங்கேதான் நம்மோடு விளையாடுறான், இதை நமக்கு புரியாம இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் அவ்வப்போது சத்துரு பல பொல்லாத நினைவுகளை வீசிட்டே இருக்கிறான். ஒருவேளை நாம செயல்களினால பாவம் செய்கிறது இல்லை, ஆனா நம்முடைய இருதயத்தில் நினைவுகளினால தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொல்லாத நினைவுகள் மனுஷனுடைய இருதயத்தில் மனுஷனுக்குள்ளே போகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுக்கு இருந்து புறப்படுகிறது, அவனை தீட்டுப்படுத்தும் என்று ஏன் சொல்லி போட்டு, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத நினைவுகள் நம்பர் ஒன் இயேசு போட்ட பட்டியல்ல முதல் வார காரியம் என்ன தெரியுமா, பொல்லாத நினைவுகள். அப்ப நம்முடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொல்லாத நினைவுகள் வராது என்று நினைச்சாலே அதுவே ஒரு பொல்லா மறந்துடாது. நம்ம எல்லாருக்குள்ளையும் பொல்லாத நினைவுகள் அப்போது வரத்தான் செய்யுது. ஏதோ நாம விரும்பாவிட்டாலும் நமக்குள்ள அவ்வப்போது சில எண்ணங்கள் தவறாக கூட உடனே நாம் அதை குறித்து நாம பகுத்தறிந்து அது நம்முடைய இருதயத்தில் கருக்கட்டாதபடி நாம் அதை காத்துக் கொள்ள வேண்டிய அவசியம். சோ நம்முடைய இருதயங்களிலே பொல்லாத நினைவுகளை வச்சுக்கொண்டு நாம ஆராதித்தாலோ அல்லது அழகாக பாடினாலோ ஆழமாக பாடினாலோ அல்லது நாம ஜெபம் பண்ணாலோ ஏனென்றால் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே நானா, ஹலோ, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன். அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜெபங்கள் தேவனிடத்திலே போக, நாம் செய்கிற துதிகள் தேவனால அங்கீகரிக்கப்பட அக்செப்ட் பண்ணப்பட நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்கணும், சுத்தமாக. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவரே சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கதான் எல்லாம் கருவாகுது உருவாகுது. இங்க கருவாகி உருவாக்கத்தான் வார்த்தைகளில் வடிவருது அல்லது செயல் வடிவமாக வடிவருது, அது பாவங்களாக தேவன் முன்பாக வருது. எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை குறிப்பாக நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை குறித்து கவனமா இருங்க. ஒருவரும் அதை அறிய முடியாது, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை பிசாசம் அறிய முடியாது. ஆனா தேவனோ நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவருடைய இமைகள் சோதித்தறிகிறது. ஆகவே காலை எழுப்பினால் படுக்கைக்கு போகும் வரை கொஞ்சம் யோசிப்பாரு, படுக்க போறது முதல்ல. இன்று இந்த நாள் முழுவதும் எப்படியெல்லாம் யோசித்தேன், எதையெல்லாம் சிந்திச்சேன், அதை கொஞ்சம் சீதிக்குப்பார். எங்கெல்லாம் கோணலாக இருக்குதோ அதை கொஞ்சம் நேராக்கின நலமா இருக்குங்க. பொல்லாத நினைவுகளை சத்துரு நமக்குள்ள விதைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அறிந்து அவைகளை நாம் எதிர்த்து பிசாசிக்கு எதிர்த்து எங்க நீங்க கத்தியோடைய எதிர்த்து நிற்கிறது. சோ பிசாசுக்கு எதிர்த்துனே அர்த்தம் இல்லை, பாவத்துக்கு எதிர்த்துன்னு இல்லை, உலகத்துக்கு எதிர்த்துன்னு இல்லை. எனக்கு அருமான தேவோட பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை குறித்து மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கத்தர் கண்டு மனுஷனை உண்டாக்குனதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அவர் அவங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கிறேன், உன்னையும் என்னையும் ரட்சித்ததுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட, உண்டாக்குறதுக்காக மட்டுமல்ல நம்மை ரட்சித்ததுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்படக்கூடாது. இவனை போய் ரட்சித்தேனே, இவங்களை போய் ரட்சித்தேன், ஆண்டவர் அப்படி மனஸ்தாபம், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மனஸ்தாபத்தை கொண்டிருக்க. எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளையும் வாக்கு தத்துவங்களையும் நாம மறந்து போகக்கூடாது. மறக்க கூடாதவர்களை, ஹலோ, எவைகளை மறக்கணுமோ அவைகளை மறந்துடுங்க, எவைகளை மறக்க கூடாதோ அவைகளை மறக்காது. தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வாக்கு தத்துவங்களை, தேவனுடைய வசனங்களை மறக்காது. அதை மனப்பாடம் பண்ணு, அதை நெடுக சொல்றேன், உழந்து விழு. தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பைஹார்ட் பண்ணு, மனப்பாடம் பண்ணு, அதை இருதயத்துல தேக்கி வை. தம்பி, தங்கச்சி, அண்ணமாறு, அக்கமாறு, நான் சொல்றதை கேளுங்க. தேவனுடைய வசனத்தை பாடமாக்கு, பைஹார்ட் பண்ணு, பாடமாக்கி பாடமாக்கி ஒரு இருதயத்தை நிரப்புங்க. பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸுக்கும் அனுபவிக்கும் பிள்ளைகளுக்கு மாத்திரம் வசனத்தை சொல்லி கொடுத்து பாடமாக்க சொன்னா போதா? பெற்றோர் நாம் இதில் கவனமா இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் மாத்திரம் வசனத்தை பாடமாக நாம் எல்லாம் பண்டிதர் போல மாறிடக்கூடாது. எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, நாமும் தேவோட வசனத்தை பாடமாக்கணும், அவைகளை மறக்க கூடாது. தேவோட வாக்கு தத்துவங்களை மறக்க, இவைகளை வைத்துத்தான் தேவன் நம்மை வாழ வைக்கிறார், இவைகளை கொண்டுதான் தேவன் நம்மை நடத்துறார் என்பதை நம்ம மறந்துருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலருக்குள்ள வேத அறிவில்லை, ஆனா வருஷம் போகுது, தேவோட வசனத்தை குறித்த ஒரு அறிவு தெளிவு கிடையாது. அங்காடி என்ன நடக்குது? ஒரு பிரச்சனை வந்த உடனே உடனே சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது ஈடு கொடுக்கறதுக்கு பலம் இல்லை, ஏன்னா தேவனை குறித்த அறிவில்லை. அது மாத்திரம் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில வருகிற பல காரியங்களை, இது சரியா பிழையா, இது நன்மையா தீமையா, இவைகளை பகுத்தறியக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. என்னன்னா தேவோட வசனத்தை குறித்து அறிவு. ஆகவேதான் உலகத்திலே இருக்கிறவங்களுடைய பல பழக்க வழக்கங்கள் தேவோட பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் ஒட்டி கொண்டிருக்கிறது நீங்க மறக்க கூடாது. பட் வி பிலீவ் இன் காட், ஆண்டவரை நம்புறோம், தேவோட பிள்ளைகள் தான். ஆனா நாம செய்யக்கூடாத சில காரியங்களை திரைமறைவில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாம நடக்கக்கூடாத சில தவறான காரியங்களை செஞ்சு, ஒருவேளை நமக்கு சரியான தேவனை குறித்த, தேவோட வசனத்தை குறித்த அறிவு தெளிவில்லாமல் இருக்கிறது அடிப்படை காரணம் நான் நம்புறேன். சத்தியத்தை மனதார ஒரு மறைந்த ஒரு மனுஷன் மனப்பூர்வமாக பாவம் செய்வானாக இருந்தா அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ரத்தம், இன்னொரு ரத்தம் அவனுக்கு சிந்தப்பட முடியாது. ஆகவே தேவோட பிள்ளைகளாக நாம் தேவோட வசனத்தை சரியாக அறியணும், தேவோட வாக்கு தத்துவங்களை சரியாக அறியணும். ஏசாயா என்கிட்ட தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படி சொன்ன தெரியுமா? நீங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று பின்னாலே கூப்பிட ஒரு சத்தம் கேட்குமா? இதே கடந்த நாட்களில் இந்த வாக்கு தத்துவத்தை வாசித்து எனக்கு பரவசம் அடைந்து, என்ன தெரியுமா, ஒருவேளை நாம சில காரியங்கள்ல நம்முடைய அறிவு குறைவினாலோ, நம்முடைய விளங்காததுனாலோ என்னவோ, நாம சில காரியங்களை விட்டு வழி விலகும் போது நமக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், இது சொல்றோம் அத்தனை, இது தவறு, இது பிழை என்கின்ற ஒரு சத்தம் நமக்குள்ளே கேட்க வேண்டிய ஆண்டவர். ஆகவே இது அதை வாசி நான் சந்தோஷம், ஆண்டவர் நான் வலது பக்கமோ இடது புறமோ சாயறதுக்கு நீ விட மாட்டேன், நீர் வாக்கு பண்ணிரு, வாக்குத்தத்தை பண்ணினவர் உண்மையிலும் சொல்ற கேளுங்க. இந்த வேதத்தில் இருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களையும் உரிமை பாராட்டு. பைபிளுக்கு அடுத்ததாக, வேதத்துக்கு அடுத்ததாக கிறிஸ்தவ உலகத்தில் அதிகம் சேல்ஸான ஒரே ஒரு புத்தகம் மோட்ச பிரயாணம் என்று சொல்லி யோன் பெனியன் என்கின்ற ஒரு மனிதன் எழுதின, தேவ மனுஷன் எழுதின ஒரு புத்தகம் மோட்ச பிரயாணம். பைபிளுக்கு அடுத்ததாக கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாக விற்பனையாகிறது. அவர் நல்ல தேவ மனுஷன், அவர் என்ன செஞ்சாருன்னா பைபிள்ல இருக்கிற அனைத்து வாக்கு தத்துவங்களையும் வாசித்து வாசித்து அண்டர்லைன் பண்ணி கொண்டு போனார். அவர் அண்டர்லைன் பண்ணி ஒரு நாள் சரியாக பிசாசு அவருக்கு சொன்னாரா, இந்த வாக்கு தத்தங்களை எல்லாத்தையும் நீ ஏன் அண்டர்லைன் பண்ற? இதுல இருக்கிற எல்லா உனக்கு கொடுக்கப்பட்டில இதுல இருக்கிற வாக்கு தந்தங்களை இஷ்டவெளுக்கு கொடுக்கப்பட்டு மாத்திர உனக்கு அல்லன்னு சொல்லி அவன் சொல்லல. இவன் கொஞ்சம் தடுமாறிட்ட. பிறகு தேவன் அவரோடு பேசி வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. நீ அதை பற்றிக்கொள், நீ அதை தொடர்ந்து கொள், சத்தியத்தை தேடி சமாதானத்தை தொடர்ந்து கொள், அது உன்னை விட்டு விலகாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை உரிமை பாரு. இதை வாசி தம்பி தங்கச்சி, தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், ஒரு மனுஷன் கொடுத்த வாக்கு, ஒரு அரசியல்வாதி கொடுத்த வசனம் இல்ல, வாக்கு தேவாதி தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். உன்னை வாழ வைப்பதற்கு, நீ வாழுவதற்கு என்று தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை வாசி, அதை நேசி, அதை உரிமை பாராட்டு, அதை கிளைம் பண்ணு, அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. ஜெப நேரங்களிலே பலர் வேத வசனங்களை பாவிக்கும் பொழுது நான் மனதில் சந்தோஷப்படும். ஏன் தெரியுமா? அதான் பவர்ஃபுல் பிரேயர். ஜெபத்தில் வேத வசனங்களை கொண்டு நாம ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். வேத வாக்குத்தத்தங்களை வச்சு நாம ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். அந்த ஜெபம் ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம். ஏன் ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறேன் செய்யுங்க. ஏன் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை அவர் மீறுவாரோ? ஒருபோதும் மாற மாட்டார், மீறவே மாட்டார். அவர் சொன்ன ஆண்டவரே இப்படி நீ சொல்லி இருக்கிறேன் செய்யுங்க செய்யுங்க அப்படி நாம சத்தியத்தின்படி நாம் ஆண்டிடத்தில் போய் கேட்கும் பொழுது தேவன் அதை நமக்கு அருளவர், வல்லவரா இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை பாடமாக்குங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டுங்க, அதை மறவாதைங்க. அவைகளை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டுடைய நாமத்தில் உங்களை அன்போடு கேட்ட படியுங்க. உபாகமம் 6 சீக்கிரப்படி 6 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 6:9 9 வரை படியுங்க. 6:9 எல்லாரும் பைபிள திறவுங்க. ஓபன் யுவர் பைபிள் அண்ட் யுவர் ஹார்ட் ஆல்சோ. படி.
இன்று நான் உனக்கு கட்டளையிட இந்த வார்த்தைகள்.
இன்று நான் உனக்கு கட்டளையிட, ஹி கமாண்டஸ், நமக்கு கட்டளையிடுகிறார். யாரு? தேவாதி தேவன் கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்
இதயத்தில் இருக்க கடவுள்.
எங்க இருக்கட்டுக்கா? ஆண்டவர் கட்டளையிடுகிறாரு இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். இப்ப கொஞ்சம் யோசித்து பாரு, தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்குதா? தம்பி தங்கச்சி அண்ணாமாரி கொஞ்சம் யோசி, நான் சத்தியத்தை பேசுறேன்பா. தேவன வசனத்துக்கு செவி கொடுக்கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்றதை போல சொல்றேன். கேளு கேளு, நான் சொல்றதை கேளு. உன் இருதயத்தை அங்குமிங்க அழைய விடாத, சொல்றதை கேளு. நின்று நான் உனக்கு கட்டளையிட இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடவுது. ஐயா அம்மா, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும், தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும். தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்க, அப்போது உன் வழி பிசகாது, உன் கோணர்கள் எல்லாம் அவர் நேராக்குவார். எதனால்? தன்னுடைய வார்த்தையினால். படிங்க தொடர்ந்து.
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து.
என்ன கவனிங்க, உன் இருதயத்திலோ அந்த வார்த்தைகளை வச்சிருக்கிறது மட்டுமில்ல, இந்த வார்த்தைகளுக்கு உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ஒரு நிமிஷம் பாருங்க, இங்க ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த தேசம் ஒரு காலத்திலே ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குறி பிரகாரமாக நன்றா இருந்தது. எங்கு பார்த்தாலும் கோயில்கள். இன்றைக்கு கோயில் இருக்குது, ஆக்கள் தான் இல்லை. இன்றைக்கு இந்த தேசத்தில் வளர்கிற இளம் சந்ததி தேவனுக்கு தூரமா போயிட்டு. இதற்கு காரணம் வாலிபு பிள்ளைகள் இல்லை, அவர்களுடைய முன்னோர். இன்னைக்கு ஸ்கூலில் பாடசாலைகளிலே ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமான வார்த்தைகளை, அபவிசுவாசமான வார்த்தைகளை அப்பட்டமாக பேசுகிறார்களே. ஆகவே ஸ்கூல்ல படிக்கிற தம்பிமாரும் தங்கச்சிமாரை குறித்து நான் அன்பாய் சொல்லிக்கொள்ற காரியம், வேத வாக்கியங்களுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற காரியங்களை குறித்து கவனமா இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல என்னத்தை குறித்து போதிக்கிறாங்க சொல்லி பெற்றோரும் நீங்க கவனமாக இருக்காவிட்டால் இந்த விஷயத்துல நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள். இன்றைக்கு இந்த வருஷத்தை கடைசி முறை என்று நான் உங்களை சொல்லுகிறேன். கேட்க காதுள்ள கேட்கிறவர், பிள்ளைகள் படிக்கிறார்களா என்பதை குறித்து கவனமாக இருக்கிற நாம், பிள்ளைகள் தேவனுக்கேற்ற சத்தியத்தில் வளர்கிறார்கள் என்பதை குறித்து கவனமா இருக்க. உலகத்தில் இருக்கிறவன் தான் படிப்பை முன்னுக்கு வைக்கிறான், ஆண்டவர் பின்னுக்கு வைக்கிறான். தேவ பிள்ளைகளாகிய நாமும் இதே காரியத்தை செய்தால் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற இளம் தலைமுறை தேவனை விட்டு தூரமாக போனதுக்கு அவர்களுடைய முன்னோர் பெற்றோர் பிரதான காரணம் என்பதை நாம் மறைக்க முடியாது. சோ இதே பிழையை இதே தவறை நீங்களும் நானும் செஞ்சிடக்கூடாது. ஆகவே இங்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைகளை உன் இருதயத்தில் வைத்திரு மட்டுமல்ல அவைகளை குறித்து உன் பிள்ளைகளை கருத்தா இப்போதை டீச் வச்சன் எனக்கு சேர்த்துத்தான் நான் சொல்றேன். எனக்கு அருமை. இப்ப நாம பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதிச்சும் அவங்க கேட்காவிட்டால் அந்த கணக்கு நம்மள இல்லை. நாம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க படிக்கிறாங்க, அந்த டியூஷனுக்கு போ, இந்த டியூஷன், அந்த நாக்கில் இந்த நாக்கில் எல்லாம் நல்லதானப்பா. நான் திரும்ப சொல்றேன் கேளுங்க, நெடுக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பிள்ளைகளை படிப்பிச்சு பாதாளத்துக்கு அனுப்பிடாது, பட்டதாரியாக்கி நரகத்துக்கு அனுப்பிடாது. அம்மா மாறு ஐயா மாறு நான் செய்ய, நரகம் கொடுமையான இடம்ப்பா. நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது அது, கொஞ்ச காலம் இல்லை, காலகாலமாக யுகா யுகமாக நித்திய நித்தியமாக நரகம். ஹலோ, நான் சொல்றத கேளு, சொல்றத கேளு. பிள்ளைகளை படிப்பிச்சு நம்ம நரகத்துக்கு அனுப்பிடக்கூடாது. இதுக்காக பிள்ளைகளை படிப்பிக்கணும்னு சார், டோன்ட் மிஸ் அண்ட் பிள்ளை நன்றாய் படிக்கட்டும், ஆனா அதுக்கு முதல் ஆழ்ந்தவரை அறிகிற அறிவில் அப்படி இல்லாவிட்டா நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக தவறு செய்வதாக போறோம். பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம், நீ நம்பினா நம்புங்க, ஏற்றுக்கொள்ள மனதா இருக்க ஏற்றுக்கொள்ளுங்க, விட்டா விடுங்க. நான் தேவனுக்கு முன்னா சொல்லுவது எனக்கு ஒரு கடமை இருக்கு சொல்றேன். கவனி, உன் பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்றார்களா அதை கொஞ்சம் கவனி. படிக்கிறதை குறிச்சு கவனிக்கிறோம், ஆனா பிள்ளைகள் ஆண்டவோட வசனத்தை படிக்கிறார், வீட்டில் வேதத்தை வாசிக்கிறார்களா, ஜெபிக்கிறார்களா? ஆனா இங்க ஆண்டவரே சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு அவர்களை கருத்தாய் போதி. யாருக்கு சொல்றாரு? பெற்றோருக்கு. நாம் தேவன், நாம் தேவன் என்ன தேவன் அறிந்த நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்கணும். மகனே இப்படி இருக்குதப்பா, வேத வசனம் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அவை அப்படி செய்யாத, இப்படி செய்யாத. நாம ஆண்டவர் சொல்லியும் கேட்க போனா நாம ஒண்ணு செய்யலதப்பா. ஆனா நாம சொல்லாவிட்டா அது நம்முடைய தப்பல்லவா? நீ கொஞ்சம் யோசித்துப்பார். ஆகவே இந்த காரியத்தை குறித்து நாம் எல்லோரும் என்ன நினைவாக இருக்கிறோம் என்பதையும் தேவன் அறிவார். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் என் பிரமாணங்களை சொல்லிக் கொடுப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். அதுபோல பெற்றோராகிய நாமும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறதுக்கு நாம நோக்கம் கொண்டிருக்கிறோம் என்பதையும் தேவன் அறிவார். ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறதுக்கு நம்ம இருதயத்தில் நோக்கம் வச்சிருக்கோம் என்பதையும் தேவன் அறிவார். அவர் தான் எல்லாம் அறிந்தவராக. ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, உன் பிள்ளைகளுக்கு வேத வார்த்தைகளை கருத்தாக போதி. படி அங்கால,
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிட்டு, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக் குறிவாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உடன் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக.
எங்க எழுதிட்டு இருக்க? வீட்டு நிலைகளும் வாசையும் எழுதக்கூடாது. எழுது இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த கலண்டர் அடிக்கிறேன், தங்க வாக்கிய கலண்டர், கோல்டன் வேர்ட்ஸ். ஆறாவது பார்த்து நம்ம சபையில பலர் இந்த கலண்டர் கூட வாங்கறதுக்கு இஷ்டம் இல்லை. ஐ டோன்ட் நோ வாய். இந்த அந்த ஒவ்வொரு நாளும் அந்த 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகள் அதுல இருக்குது. வேத வசனங்கள் நம்முடைய வீட்டை அலங்கரிக்கட்டும், மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையும் அலங்கரிக்கட்டும். வீட்டில் தொங்கட்டு, எழுதி போடு, அது உனக்கு பிரயோஜனமாக. ஆண்டு சொல்றாரு, வாசல்கள் நிலைக்காதுகள் அதை எழுது, அதை நீ பாரு, அதை குறித்து பேசு, அதை உன் பிள்ளைகளுக்கு போதி, அவைகளை ஒரு இருதயத்தில் வச்சிரு. வேத வார்த்தைகளையும் வாக்கு திட்டங்களையும் மறவாது. நம்பர் த்ரீ, மூன்றாவது காரியம், நான் மறக்கக்கூடாத மூன்றாவது காரியங்களை, உபாகமம் நாலாம் அதிகாரம் 9-10 வசிக்கிறபடி, 9:10
ஓரவிலே உன் தேவனாய கத்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கத்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடிவரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன், அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவார்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாய் சரக்கிரையாய்
காத்துக்கொள்ள.
அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க.
பிள்ளைகளுக்கு மாத்திரமில்ல, பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் அறிவிக்க. இதெல்லாம் வேத வாக்கியம் தான், யோசித்து பாரு. எனக்கு சேர்த்தா பாத்தீங்க, நம்பர் த்ரீ, நம்ம இருக்கக்கூடாத மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? நாம் கற்று ஏற்கனவே கற்றுக்கொண்ட சத்தியங்களை நாம மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ள போயும் ஒவ்வொரு செய்தி நமக்கு வருது, பைபிள் ஸ்டடியில கற்றுக்கொள்றோம். அது மாத்திரமில்ல, 24 மணி நேரமும் டிவியில நாலு லைஃப்ல நாலு ப்ரோக்ராம் நினைக்கிறேன் போய்கிட்டே இருக்கு. இதை விட சீரியலுக்கும் ஆவிக்குரிய புத்தகங்களுக்கும் தொகையே இல்லை. என்ன கேட்டீங்களா இருந்தா, இத்தலைமுறையை போல வேற எத்தலைமுறையும் ஆண்டவர் அறிகிற அறிவில் இருக்குமான அறிய அந்த அளவுக்கு தாராள. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இப்படிலாம் வாசிக்கிறேன். டிவியும் இருக்கல, ஒரு செய்தி இருக்கல, ஒரு ஊழியக்காரன் தெரியாது, எப்படி ஊழியன்னு தெரியாது. நான் பாட்டுகளை கையால் எழுதி அவைகளை கொப்பி அடிச்சு சத்திய வசனத்திலிருந்து வந்த ஒரே ஒரு கெசட் என்ன இருந்தது, அந்த கெசட்டை போட்டு கேட்டு அதிலிருந்து பாட்டுகளை கையால் எழுதி கொப்பி அடிச்சு ஆக்களை கொடுத்து பார். ஒரு சில பாட்டுகளை திரும்ப திரும்பி பாடு. இந்த திஸ் இஸ் த டே தான் அந்த நாட்களிலேயே பாடி நடிக, திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் டே டாக், இதைத்தான் அந்த நாட்களிலேயே பாடிட்டு. எனக்கு அருமையான தேவன பிள்ளைகள், சரியான பாட்டு இருக்க இல்ல, இப்படியான ப்ரோக்ராம் வைக்க இல்ல, நல்ல புத்தகங்கள் கிடைக்க இல்ல, நல்ல ஊழியர்களை தொடர்பு இருக்க. ஆனா இன்றைக்கும் அவையெல்லாம் மலிஞ்சு போயிருக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் டிவியை திறந்தா ஆண்டு விட கிருபியா. ஒரு கடவுளுக்கு பண்ணாலும் சொல்றேன், ஒரு காலத்தில் நாங்கள் விழுந்து விழுந்து ஜெபிக்கணும், ஆண்டவரே 24 மணித்திரம் தமிழ் கிறிஸ்தவ ப்ரோக்ராம் டிவியில வரணும் என்று சொல்லி ஊக்கமாக கத்தர் கேட்க நான் சொல்றேன். அப்படி ஆண்டத்தில் ஊக்கமாக ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு அதன் விளைவுகளை பார்த்து கத்தருக்கு சந்தோஷப்படும். இன்றைக்கு எல்லா இடம் எத்தனை ஊழியர்களை ஆண்டவர் டிவியில எத்தனை ஊழியர்களை பார்க்கிறோம், எத்தனை ஊழியர்கள், எத்தனை செய்தி, வகை வகையாக செய்தி, எத்தனை புத்தகங்கள் தாராளமாக வரு, சீரிய தாராளமாக. எனக்கு அறிமாறுக்குள்ளே நீ கற்றுக்கொண்டவைகளை மறந்துடாத. நாம் ஏன் கற்றுக்கொள்கிறோம்? அவைகளை மறக்காமல் வைத்து நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்கிறது. ஆகவே நாம் கற்றுக்கொள்கிற சத்தியங்கள் நம்முடைய வாழ்விலே கை கொண்டு நடப்பதற்காக என்பது தயவுசத்தை மறந்துடாது. ஆகவே இதுவரை நீ கற்றுக்கொண்ட சத்தியங்களை விட்டு விலகாத மறவாத. எபிரேயர் 2:1 எபிரேயர் 2:1 வாசி.
ஆகையால் நாம் கேட்டவர்களை விட்டு விலகாத.
நல்லா கவனிங்க, ஆகையால் எல்லாரும் பாருங்கப்பா, நான் சொல்ற வசனத்துல என்ன சொல்லியிருக்கேன். ஆகையால்
நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மீந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி, நாம் கேட்ட சத்தியங்களை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதை அவர்களை செய்யணும். கவனிக்கணும், தம்பி கவனி, தங்கச்சி கவனி, நீ கேட்ட சத்தியங்களை, கேட்ட வேத வார்த்தைகளை, செய்திகளை குறித்து கவனமாக இரு. அவர்கள் நாம் இலக்குல மறந்துடாதபடி, நம்முடைய இருதயத்தை சத்துரு மேய்ச்சி வறுமையாக்கிறாதபடி, சத்தியம் நம்முடைய இருதயத்தில் இல்லாதபடி பிசாசு முயற்சி செய்வார். கவனப்பாரு, கவனப்பாரு. நீ கற்று ஏற்கனவே கற்றுக்கொண்ட சத்தியங்களை விட்டு மறந்துடாதபடி தயவு செய்து கவனப்பாரு, ஜாக்கிரதாரு. நம்பர் 4, நாலாவது, நான் மறக்கக்கூடாத நாலாவது காரியம் படிங்க, உபாகமம் 7:19. உபாகமம் 7:19.
உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாய கர்த்தர் அப்படியே செய்வார்.
சரி, நாலாவது காரியம், நான் மறக்கக்கூடாத காரியம், ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய முந்தில்லம்பை நாம் மறந்துடக்கூடாது. இரண்டாவது தேவனுடைய வாக்குத்தத்துக்கள் வசனங்களை நாம் மறந்துடக்கூடாது. மூன்றாவது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட சத்தியங்களை நாம் மறந்து போயிடக்கூடாது. நாலாவது அவர் நம்முடைய வாழ்விலே செய்த அற்புதங்கள் அதிசயங்களை மறந்துடக்கூடாது. எனக்கு இப்படி சொல்லும் பொழுது எனக்கு பல ஞாபகம் என்ன தெரியுமா, எத்தனையோ பேர் அற்புதங்களுக்காக ஜெபித்தார்கள், அது அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அம்போடு போயிட்டார். ரைனார்ட் பொங்கே பிரபல ஊழியக்கார், ஆப்பிரிக்காவை கலக்கினவர். அவர் ஆப்பிரிக்காவிலே ஒரு தேசத்தில், ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் சுவிசேஷத்தை கூட்டு நடத்தி ஜனங்களுக்காக ஜபித்து முடித்த போது ஏராளமானவர்கள் சாட்சி சொல்ல அவருடைய கூட்டத்தில் அற்புதங்கள் அபரிதமாக நடக்கும். அவர் கூட்டம் முடிந்து சாட்சி சொல்ல வந்தபோது நிறைய முஸ்லீம்கள் வந்து சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப இவர் அவர் சொல்றாரு, தான் இதை நினைச்சு துக்கப்பட்டு மனம் வருந்தி ஆண்டவருக்கு, ஆண்டவரே ஏன் இவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்து, ஏன்னா அவனவன் அற்புதம் செஞ்சு அவன் போயிடறான் பாருங்க. அவங்க அற்புதத்துக்காகத்தான் ஆண்டவரத்துல வந்தாங்க ஒழிய ஆண்டவரை அனுபவிக்க வரல. இதே காரியம் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் நடந்திருக்குது. என்ன தெரியுமா, இயேசுவை தேடுறாங்க, எங்க ஆண்டவர் இயேசு, அவ கடல்ல போக கடலுக்கு போயிட்டு படகுல ஏறி அக்கறைக்கு போயிருக்காங்க. என்னத்துக்கு போனாங்க தெரியுமோ, ஆண்டவர் இயேசுவை தேடி போகல, இயேசு செய்த அற்புதம் என்ன தெரியுமோ, வனாந்தரத்துல 5000 பேருக்கு என்ன செய்தாரு, உணவு, ரெடிமேட் ஃபுட், ஹலோ கோஸ்டல் ஸ்போர்ட், ஒரு செலவும் இல்லாதபடி என்ன 5000 பேருக்கு சாப்பாடு, அப்பமும் மீனும், 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவர் அற்புதம் செய்து 5000 போஷித்தார். அஞ்சு தெரியும். சோ எனக்கு அப்படிங்க, அவங்க எல்லாம் அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கல், ஆபேதன் ஆண்டவர் இயேசு போதகம் பின்னுக்கு கடுமையா இருந்தது. இப்ப இதே காரியத்தை இயேசு கிறிஸ்து அவரே குறிப்பிட்டதை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மத்தேயு சுவிசேஷத்துல 16 அதிகாரத்தில் சீக்கிரம் பாருங்க, ஒரு மத்தேயு 16 அதிகாரத்துல 9-10 வசனத்தை படிங்க. எல்லாரும் பாருங்க, இயேசுவே இந்த வசனத்தை குறிப்பிடுறாரு. மத்தேயு 16 அதிகாரம் 9-10 வசனம் படிங்க.
இன்னும் நீங்கள் உணரவில்லையா, 5 அப்பங்களை 5000 பேருக்கு பயந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பயந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா?
இன்னும் நீங்க நினையாம இருக்கிறீங்களா? அப்ப ஆண்டவரே தன் செய்த அற்புதத்தை அவங்க ரிமைண்ட் பண்றார் பாருங்க, ஞாபகப்படுத்துறார் பாருங்க. என்ன, 5 இன்னும் உணராம இருக்கிறீங்களா? 5 அப்பங்களே 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்தது, 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்தது, மீதியான எத்தனை கூட நிறுத்தி என்பதை நினைவு கூறாம இருக்கிறீங்களான்னு சொல்லி இயேசுவே தான் செய்த அற்புதத்தை அப்போஸ்தலருக்கு நினைவுபடுத்துற அனுப்பாங்க. எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி உள்ள பலர் அற்புதங்களை பெற்று போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தேவை அற்புதம் தான். ஆனா நமக்கோ ஆண்டவர் முக்கியம். அவர் நம்மோடு இருந்தால் அற்புதங்கள் நம்மளை தொடரும். ஆண்டோட நாமத்தை ஸ்தோத்திரம். பைனலி கடைசியாக 5வது காரியம் நாம் மறக்கக்கூடாது. 5வது காரியம் என்னவென்றால் உபாகமம் 6:10 வசனத்தை படிக்கும், 10-12.
உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களாய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவமர தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்தின் தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ண கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
உன்னை எகிப்து தேசத்து புறப்பட பண்ண கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாரு. ஃபைனலி கடைசியாக 5வது காரியம் கடைசியாக, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நாம் மறந்து போயிடக்கூடாது. ஆசீர்வாதத்தை பிடித்துக்கொண்டு ஆசீர்வதிக்கிறவரை நாம் மறந்துடக்கூடாது. இங்க பாருங்க, கட்டாத வீடுகள், நடாத தோட்டங்கள், வஸ்துக்கள், ஒளிவுபர தோப்புகள், திராட்சை தோட்டங்கள் எல்லாம் இதை அனுபவித்து நீ திருப்தியாகும் பொழுது உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கிறார். சோ பலருக்கு வாழ்க்கையின் வசதி தேவனை மறந்து போகப்பட்ட நெருக்கமாக நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனா வாழ்க்கையில வசதிகள் வரும் பொழுது நன்மைகள் பெருகும் பொழுது தேவனை மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே என்ன கவனிக்க, அற்புதங்கள் நமக்கு தேவைதான், நன்மைகள் நமக்கு முக்கியம்தான், ஆனா எல்லாவற்றுக்கும் வேலை ஆண்டவர் இயேசு முக்கியம் என்று மறந்துறாரு. ஹலோ, இந்த உண்மை எப்பயும் நம்முடைய உள்ளத்துல இருக்கட்டும். அற்புதங்கள் அல்ல, அற்புதங்களை செய்யற ஆண்டவர் தான் நமக்கு அவசியம். அற்புதங்கள் இந்த உலக தேவைக்கு, ஹலோ, அற்புதம் இந்த உலக வாழ்வுக்கு, பரலோகத்திலே அல்ல, இந்த பூமியில தான் நாம் அனுபவிக்கிற அற்புதங்கள். ஆனா பரலோகத்திலோ ஆண்டவர் இயேசுதான். ஆகவே அற்புதங்கள் நமக்கு தேவைதான், சந்தேகம் இல்லை. ஆனால் அற்புதங்களை பிடித்துக் கொண்டு அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நாம விட்டுடாதபடி பரலோகத்தின் தேவன், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில மறந்துடாதபடி, வசதிகள் நம்முடைய கண்களை மூடிடாதபடி, வாழ்க்கையில வருகிற நன்மைகளால தேவனை மறந்து போகிடாதபடி நாம் ஆண்டவருக்கு நன்றி உணவுகளாக இருப்போம். இந்த வருஷத்தின் கடைசியில இன்னும் ஒரு காரணம் சொல்லி முடிக்கிறேன். போன வருஷம் புது வருஷம் தொடங்கும் பொழுது என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தோம், எடுத்த தீர்மானங்கள் எங்க யோசித்துப்பா. God knows everything. Shall we all stand up, please? Ellarum padathirippom.